நிரூபித்தீர்கள் சொன்னால் இயேசு போதுமே, ஜீசஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ, இயேசு போதுமே. இந்த தலைப்பில் தான் இந்த சங்கத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த சங்கீதத்தை பின்னணியை குறித்து கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். இதை உங்களுக்கு தெரியும், பிராக்கெட்டுக்குள்ள தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். வேதத்தை படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், தாவீதை ராஜாவாக ஏற்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். ஆகவே சாமுவேலை பார்த்து சொன்னார், நீ பெத்லகேமுக்கு போய் ஈசாயின் குமாரர் ஒருவனை, நான் தெரிந்து கொண்ட ஒருவனை எனக்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமு இடத்துல சொன்னார். ஆனால் ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார். ஆனா எந்த குமாரனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேலுக்கும் தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் சொல்லல். ஆனால் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொன்னார். இதை சொன்னபோது சாமுவேல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எப்படி போவேன் பெத்லகேமுக்கு, அங்கே போ, நான் சவுல் என்னை கொண்டு போடுவானே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்கிறார். என்னவென்றால், நீ பலியிட வருகிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு பலி விருந்தை ஆயத்தம் பண்ணி ஒரு மேடையை போட்டு அங்கே ஈசாயின் குமார் எல்லாவற்றையும் நீ எல்லாரையும் அழைப்பி, அப்பொழுது நான் தெரிந்து கொண்டு வரேன், நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பட்டனை அவர் சாமுவேலுக்கு கொடுக்கிறார். இப்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சோ இந்த காரியத்தை சாமுவேலுக்கு சொன்னபோது சாமுவேல் அதை தாவீதின் தகப்பனாகி ஈசாய்க்கு அறிவிக்கிறார். இன்ன தினத்திலே, இந்த நாளிலே நான் உன்னுடைய கிராமத்திலே அல்லது நீ இருக்கிற பட்டணத்திலே வந்து ஆண்டவருக்கு நான் பலி செலுத்த போகிறேன். அப்ப நீ உன் குமார் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வா என்று சொல்லி ஏற்கனவே ஈசாய்க்கு சவுல் தகவல் அனுப்பினார். இந்த தகவலை ஈசாய் கேட்டபோது தன் குமார் 8 பேரிலே 7 பேரையும் இந்த பலிக்கு ஆயுதப்படுத்தினார். குறிப்பிட்ட அந்த தினத்திலே அந்த பலி மேடையிலே அந்த பலி பலியை புசிக்கிற கத்தரிக்கு பரிசுத்தமான அந்த பலியை புசிக்கிற அந்த நேரத்தில் தாவீது தவிர்த்த மிச்ச 7 குமாரரும் அந்த பலி விருந்துக்கு தகப்பனால் ஈசாயினாலே அழைக்கப்பட்டு சாமுவேலுக்கு முன்பாக அவர்களை கடந்து போகப்படினார். கவுனி, இந்த பலி விருந்துக்கு 7 குமாரரும் அழைக்கப்பட்டார். ஆனா ஒருவன் மாத்திரம் அழைக்கப்படவும் இல்லை, ஆயத்தப்படவும் இல்லை. அவர் தான் நமக்கு தெரியும், மிஸ்டர் டேவிட் தாவீத். ஏனென்றால் இந்த ராஜரீக வேலைக்கு, இந்த ராஜரீக பணிக்கு, இந்த ராஜரீகத்துக்கு தாவீது ஏற்றவன் அல்ல என்று தகப்பன் உணர்ந்தபடியால் தாவீதை இந்த காரியத்தில் சேர்க்காமல் தாவீதை வழக்கத்தின்படியே வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறதுக்கே அவனை அப்படியே விட்டுவிட்டார். நீ ஆடு மேய்ச்சிட்டு இங்க வராதே, மிச்ச 7 பேரையும் நான் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்றேன். அதுல யாரை தேவன் தெரிந்து கொள்வாரோ அவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணட்டும். இதுதான் தாவீதின் தகப்பனாகி ஈசாய் எண்ணமாக இருந்தது. ஆகவே 7 பேரும் பலிபிருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள், ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தாவீதோ புறக்கணிக்கப்பட்டார். சொந்த தகப்பனாலும் நீ ஆடுமேயத்துக்குத்தான் லாயக்கு என்று எண்ணினாரோ என்ன தெரியாது, அவரை வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறதுக்காகவே விட்டுவிட்டார். அவன் இங்க பலிபிருந்து நடக்குது, ஆனால் தாவீதோ அங்கே ஆடு மேய்க்க நிற்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த பலிபிருந்து இந்த நாடகமே அல்லது இந்த காரியமே தாவீதுக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காகவே இந்த பலிபிருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது தேவனால். இந்த ஆலோசனை அருளப்பட்டது தேவனாலே. ஆகவே சம்பந்தப்பட்ட நபர் தாவீது இங்கே இல்லை, மற்ற 7 பேரும் இங்கே நிற்கிறார்கள். தாவீது எங்கே இருக்கிறார், வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காரியம்
தாவீதுக்கு மிகவும் துக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை என் தகப்பன் புறக்கணித்து வனாந்திரத்தில் என்னை விட்டுட்டு என் சகோதராக ஏழு பேரையுமே இந்த பலிவிருந்துக்கு கூட்டிட்டு போறாரு, என்னை விட்டு விட்டாரு என்கின்ற ஒரு வேதனை, ஒரு வாரம் அல்லது ஒரு துக்கம் அவனுக்குள்ளே இருந்திருக்கணும். சோ அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான், தன் தகப்பனாலும் தான் புறக்கணிக்கப்பட்டேன் என்கின்ற அந்த நிலைமையிலே தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சில வேத வியாக்கியனுடைய கருத்தாக இருக்கு. அவன் ஒரு கட்டத்தில் இப்படியாய் தாவீது சொல்றார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், அதை விட அனுபவமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புறேன் ஆண்டவருக்குள். ஆகவே ஒருவேளை இந்த சொன்ன காரியம் உண்மையாக இருக்குமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் சொல்லி சில வியாக்கியனுடைய கருத்து இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆறு வசனத்திலும் இருக்கிற சில காரியங்களை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதுமான சில சத்தியங்களை நாம் கவனிக்க போகிறோம். மட்டுமல்ல நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவம் ஆக வேண்டும். நாம் ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளாவிட்டால் அந்த அறிவு நம்மை தேவனை கிட்டி சேராது. அறிவு மாத்திரம் போதாது, அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாட்டும். ரைட், இப்ப படியுங்க முதலாவது வசனத்தை படியுங்க.
கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்.
திரும்ப படியுங்க.
கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்.
திரும்ப படியுங்க.
கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்.
கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். என்ன பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, இருக்கா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சில பேர் சிலருக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். So you pay your total attention to the word of God. என்ன கவனிங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி. என்ன கவனிங்க, எவருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு மேய்ப்பராக இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் இந்த வசனம் பொருந்தும். ஆண்டவர் இயேசு எனக்கு மேய்ப்பனாக இருக்கிற பட்சத்திலேதான் என் குறைவுகள் நிறைவாகும். He will supply my needs, whatever I need. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் தாழ்ச்சி அடைந்த அர்த்தம் என்ன, எனக்கு குறைவில்லை. ஏனென்றால் இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பர், ஆகவே எனக்கு குறைவில்லை. அவை எவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரோ அவர்களுடைய குறைவுகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். சரி, இப்ப என்ன கவனி, இப்ப நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கேன், அனுதினம் ஆண்டவர் நடக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஸ்டில் இன்னும் சில குறைவுகள் இருக்கிறது. சங்கீதம் 34:10 இப்படியாய் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவடா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரத்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் ஆண்டவரை தேடுகிறேன் என்ற வாழ்க்கையில இன்னும் சில குறைவுகள் இருக்கிறது, ஏன் என்கின்ற சில கேள்வி சில நேரங்களிலே உண்மையாய் தேவனோடு வாழுகிற பிள்ளைகளுக்குள்ளும் வரத்தான் செய்கிறது. கவனி, இப்ப இந்த வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது உண்மை, ஆனா வேத வசனம் சத்தியம். என் வாழ்க்கையில இருக்கிறதை நான் இல்லை என்று சொல்லக்கூடாது, அல்லது இல்லாததை இருக்கிறது என்று நான் சொல்லக்கூடாது. நமக்கு வி நீட் த ட்ரூ கன்ஃபஷன், உண்மையான அறிக்கை தான் தேவனுக்கு புரியுமா.
ஆகவே என் வாழ்க்கையில சில குறைவு இருக்கு, நான் அதை ஒத்துக்கொள்றேன். ஆனால் வேதவசனம் சொல்லுது அவரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வேதவசனம் சத்தியம். இப்ப நமக்கு தெரியும் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது உண்மை, ஆனா வேதவசனம் சத்தியம். இப்ப என்ன கவனி, நான் திரும்பவும் சொல்றேன், என் சரீரத்தில் வியாதி இருக்குது, பட் த பைபிள் சேரி அவருடைய தழும்புகளால் குணமாவோம் என்று அல்ல, குணம் ஆனோம் என்று. ரைட், நான் சொல்றேன் நல்லா கவனி, அவருடைய தழும்புகளால் நாம் குணமான. இப்ப சரீரத்தில் வியாதி இருக்கிறது உண்மை, ஆனா வேதவசனம் சொல்றது நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம். இப்ப எது மாறணும், எது மாறும், நல்லா யோசிக்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் மாறணுமே ஒழிய ஆண்டவுடைய வசனம் ஒரு காலம் மாறும். நம்முடைய சரீரத்தில் இருக்க வியாதியும் மாற வேணுமே ஒழிய ஆண்டவுடைய வார்த்தை ஒரு காலம் மாறும். ஆகவே ஆண்டவனுடைய வசனத்தை நாம் உறுதியாக பிடித்துக் கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக நாம் பிடித்துக் கொண்டு, விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளோ வியாதியோ வட்டவர் எனத்தையும் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து நாம் ஜெயம் பெறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நாம் ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, உங்களுடைய வசனம் சத்தியம் என்பதை நான் ஒத்துக்கொள்றேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்கிற இந்த நன்மைகளை நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். தேவனே இதனை செய்ய எனக்கு வல்லவராய் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சோ என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது உண்மை, ஆனால் வசனம் சத்தியம். ஆகவே நாம் குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் இப்படி எனக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அந்த விசுவாசத்திலே தான் நான் நடக்கணும், அந்த விசுவாசத்திலே தான் நான் வாழணும். ஏனென்றால் வேதம் சொல்றது விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவான், பிழைப்பான் அப்படின்னு எழுதப்பட்டது. என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான்களாகிய நீங்களும் நானும் பிழைப்போம் வாழ்வோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆறு வசனத்தில இருந்து நான் ஒரு ஐந்து குறிப்புகளை குறிப்பாக எடுத்திருக்கேன், அதை முதலாவது சொல்லிவிடுறேன். குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளுங்க, பிற்பாடு அவைகளை குறித்து விளங்கப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். 5 points, ஐந்து குறிப்புகள். இந்த 23 சங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஐந்து குறிப்புகளை நான் அடுக்கிறேன். தயவு செய்து முதலாக கவனிங்க. நம்பர் 1, இந்த சங்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து, அதாவது நல்ல மேய்ப்பன், நம்மை பாதுகாக்கிறார். He's our protector. Number 2, நம்மை போஷிக்கிறார். Number 3, நம்மை தேற்றுகிறார், comforting. Number 4, நம்மை நிரப்புகிறார். Number 5, நம்மை நடத்துகிறார். சோ பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், தேற்றுகிறார், நடத்துகிறார், நிரப்புகிறார். பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், தேற்றுகிறார், நடத்துகிறார், நிரப்புகிறார். 5 காரியங்களை இதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன், அவைகளை குறித்து கொஞ்சம் நான் விளங்குபடுத்த முயற்சிக்கிறேன். ஆனாலும் இதை விட நீங்களாகவே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்குள்ள வைத்திருப்பார் என்று நான் நம்புறேன். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், இப்ப என்ன கவனிங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். 2 வசனம் என்ன சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர், அமர்ந்த தண்ணீர் அண்டையை நினைச்சா நடத்துகிறார். சோ புல் தண்ணி, தாவீது ஒரு மேய்ப்பன் தானே, ஒரு இடையன் அல்லது ஒரு ஆயன். ஆடுகள் மேய்த்த அனுபவம் உள்ள அவன் அந்த சூழ்நிலையை தன் மனதில் வைத்து அப்படியே அதை கர்த்தருக்குள்ள திருப்பி விடுகிறான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது பார். ஆடுகள் மேய்க்கிற அந்த அனுபவத்தை தன் மனதில் வச்சு அப்படியே அதை கர்த்தர் பக்கமாக தன் சிந்தனைகளை திருப்பி தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தைகளை அவர் எழுதி வைத்திருக்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், மேய்ப்பராக இருந்து அவர் எனக்கு என்ன செய்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே வழி நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் என்னை விடுகிறார். சோ இது ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு, ஒரு மேய்ப்பனுடைய வேலை அல்லது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. இதைத்தான் நான் சொல்லுகிறேன், புல்லுள்ள
போஷிக்கிறார். புல்லுள்ள இடங்களிலே வளர்த்தி அமர்ந்து தனிநிலை கொண்டு போய் விடுகிறார். ஒரு மேய்ப்பனுடைய பிரதான வேறு என்ன தெரியுமா? தன் ஆடுகளை போஷிக்கிறார். அவ இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தால் நிச்சயமாக அவர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இதுல ரெண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, என் சரீர பிரகாரமாகவும் அவர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். மட்டுமே என்னுடைய ஆத்மாவையும் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். இந்த சங்கீதத்தின் அடிப்படையில், இந்த எழுதப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இதை நாம் விசுவாசிக்கணும். என் சரீரத்தை மட்டுமல்ல என் ஆத்மாவையும் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், கர்த்தர் நமக்கு கட்டுத்தந்த ஜெபத்திலே நம்முடைய அன்றாட உணவுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டுத்தந்திருக்கார். டெய்லி பிரெட் அன்றாடம் நாம் சாப்பிடுறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் சாப்பிடுற பாருங்க. இது உனக்கும் எனக்கும் தேவன் அளித்த ஒரு கிருபை என்பதை நீ மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு நாளில ஒரு நேர உணவு இல்லாமல், சரியான போஷாக்கு இல்லாமல் அநேகமான மக்கள் அனிதினமும் மடிந்து போகிற செய்தியையும் நம்முடைய காதுகளாலே நாம் கேட்கிறோம், செய்தியிலே நாம் பார்க்கிறோம். சோ ஒரு பக்கத்திலே ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல், அதாவது சத்து உணவு இல்லாமல் ஒரு பக்கத்தில் உலகத்திலே அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீயும் நானும் மறக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷிக்கிறார் என்பதை மறந்துடாது. நான் இதை குறித்து சொல்லும்போது ஒரு காரியம் மறந்து அடிக்கடி வாரத்தை ஞாபகம் இட தெரியுமா? ஆண்டவர் மனாந்திரத்திலே 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 பேருக்கு என்ன செய்தார்? போஷித்தார். ஆனால் அந்த அந்த விருந்து முடிந்த பிற்பாடு ஒரு காரியம் நடந்தது, என்ன தெரியுமா? அந்த எல்லாரும் சாப்பிட மட்டுமல்ல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எழுதப்பட்டிருக்க அந்த இடத்துல. திருப்தியாக சாப்பிட்டிருக்காங்க, மூக்கு முட்டை சாப்பிட்டிருக்காங்க, நன்றாக புசித்திருக்காங்க, புடி புடின்னு பிடிச்சிருக்காங்க, மூக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அப்படி சாப்பிட்ட பிற்பாடும் அங்க சொல்லப்படுறது, மிகுதியான துண்டுகளை துணிக்கைகளை கிட்டத்தட்ட 12 கூடைகள் நிரப்பி இருக்காங்க. ஆண்டவரே சொல்ற அதை அறியாம இருக்காங்க, அதை வீண. அந்த சாப்பாடை அவர்கள் சேர்த்து வைத்திருக்காங்க. அனுதினமும் நம்மை போஷிக்கிறது தேவன். யார? நாம் இன்றைக்கு புசிக்கிறோம், குடிக்கிறோம், அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு சோதர, ஆண்டவரே அனுதினமும் என்னை போஷிக்கிறீர், அதற்காக உங்களுக்கு. ஆகவேதான் இன்றைக்கு நாம் பொதுவாக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறது, சாப்பிடறதுக்கு முதல் நாம் ஜெபிக்கிறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? என்னை அனுதினமும் நீர் என்னை போஷிக்கிறீர். ரைட். சோ சரீரபிரகாரமாக ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் நம் தன்னுடைய ஆத்மாவையும் போஷிக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எப்படி ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறார்? தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி, தன்னுடைய வசனங்களால், தன்னுடைய வார்த்தைகளால் நம்மை போஷிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படி ஒரு மனிதன் 3 நாளைக்கு சாப்பிடாவிட்டால் தன் சரீரத்திலே அவன் பலமிழந்து நலிந்து மெலிந்து உற்சாகம் குன்றி காணப்படுகிறானோ, அதை போலவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையும் சரியான தேவ வசனம் என்கின்ற ஆகாரம் இல்லாது போனால் தன்னுடைய உள்ளான மனுஷனிலே அவன் சோர்ந்து தள்ளாடி பலவீனப்பட்டு தேவனோடு நெருங்கி நடக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே ஆளாமான் என்பதை நிச்சயமாக நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நம்ப வேண்டும். வெளியான சரீரத்தை எப்படி நாம் போஷிக்கிறோமோ அப்படியே நம்முடைய உள்ளான மனுஷனையும், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனையும், அல்லது நம்முடைய ஆத்மாவையும் நாம் போஷிக்க வேண்டும் என்பதை நாம் மறக்க கூடாது. நம்முடைய சரீரம் அழிந்து போகும், ஆனா நம்முடைய ஆத்மாவோ ஒரு காலம் அழியாது. அப்ப நம்முடைய ஆத்மா பலமுள்ளதாக இருக்க, நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள வல்லமையாக இருக்க, நாம் அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்றவர்களாக, ஆண்டவர் வசனத்தை கேட்கிறவர்களாக நாம இருக்கணும். சொல்ல போனால் நாம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கணும். ஏனென்றால் தேவ வசனம் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு விருந்து, அல்லது ஆண்டவர் நமக்கு அளிக்கிற மருந்து என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே
கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த ஆடு என்ன செய்யும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாட்டில ஆடுகளை வெளியில காண்றது ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம நாட்டில் ஆடுகளை சாதாரணமாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப சாதுவான, ரொம்ப சொத்தா, சொல்ல போனால் ஆடுக்கு கடிச்சு தன்னை பாதுகாக்கணும் தெரியாது, சண்டை பிடிச்சு தன்னை பாதுகாக்கவும் தெரியாது, வேகமாக ஓடியும் தன்னை பாதுகாக்க தெரியாது. ஆகவேதான் ஆடுக்கு என்ன தேவையா இருக்குது, மெய்ப்பன் தேவையாக இருக்கு. மற்ற மிருகங்கள் தங்களை ஒரு அளவுக்கு தங்களை காத்துக்கொள்ள, ஆனா ஆடுக்கு தன்னை காத்துக்கொள்ள தனக்கு தெரியாது. ஆகவேதான் அதற்கு ஒரு மெய்ப்பன் அவசியமாக இருக்கிறது. சோ நாம் ஆண்டவருடைய ஆடுகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பர். நாம் யோவான் 10 நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு தெரியும் நேரம் பாருங்கள். யோவான் 10 நாம் பார்க்கிறோம், எங்க 23 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி. யோவான் 10 இயேசு சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். 100 சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். என்ன கவனிங்க, இந்த நல்லா நன்றாக மேய்ந்து வருகிற ஆடுகளை பார்த்தா கொழு கொழுன் இருக்கும், கொழு கொழுன் இருக்கும். இப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு வேதத்திலிருந்து ஒரு பகுதி ஞாபகத்தில் வந்து என்ன தெரியுமா, சலமோன் அவருடைய கிங்டம், அவருடைய கிங்டம், அவருடைய ராஜ்யம் மிகவும் என்ன சொல்றது, மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம் அது. அவருடைய சாப்பாடுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மணியக்காரர்கள் நியமிக்கப்பட்டார். ஒரு மாசத்துக்கு ஒருதன் சலமோனுடைய சாப்பாட்டுக்குரிய அனைத்தையும் பார்க்க வேண்டும். 12 பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள், பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. 12 பேரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட மாதத்திலே சலமோனுக்கு தேவையான ஆடுகள், மாடுகள், மிருகங்கள், சாப்பாடுகள், பறவைகளோ, வெட்டவர், எனித்திங் அவங்க எல்லாம் கொண்டு கொடுக்கணும். சோ அவனுடைய சாப்பாடு என்னென்னலாம் அதுல போட்டிருக்குது, அது சொல்லப்படுறது மேய்ச்சலில் இருந்து வந்த ஆடுகள் அப்படின்னு சொல்ல. அதை நான் படித்த போது ஆச்சரியப்பட்டேன், மேய்ச்சலில் இருந்து வருகிற ஆடுகள் அப்படின்னு அர்த்தம் என்ன, மேய்ச்சலிலிருந்து வர ஆடுகள் தான் நல்லா கொழுத்திருக்கும் பாருங்க, நல்ல புஷ்டியாக இருக்கும், கொழு. ஆகவே சாப்பாடு அதிகமாக அதிக மேய்ச்சல் இல்லாமல் மெலிந்து போய் கிடக்கிற ஆடுகள் அல்ல, சாப்பாட்டுக்கு புசிக்கிறதுக்கு ராஜாவுக்கு மேய்ச்சல் இருந்து வருகிற கொழுத்த ஆடுகள் வேண்டும். அவர் ஒரு ஆடு நன்றாக மேய்கிற போது அது நன்றாக கொழுத்து வருது பாருங்க. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை போலவே தேவ பிள்ளைகளாகிய நாங்களும், நாமும், நீங்களும், நானும் ஆண்டவுடைய வசனத்தை நன்றாய் புசித்து ஆண்டவுடைய வசனத்திலே நன்றாய் மேய்கிறவளாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆடுகளுக்கு ஒப்புறப்பட்டிருக்கோம், ஆண்டவர் நம்மை ஆடுகளுக்கு ஒப்புறப்பட்டிருக்கார். ஆடு அதிகமாக என்ன செய்யும், மேய்ச்சலை தேடும், நன்றாக மேய்ந்து தன்னை தன்னை தனக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளும். தேவ பிள்ளைகளாகிய நாமும் கவனி மேய்கிறவளாக இருக்கும். எங்கே நாம் மேயணும் தெரியுமா, ஆண்டவருடைய வசனம் அங்கே நாம் மேய்வமாக இருந்தால் நம்முடைய ஆத்மா புஷ்டியாக. இதை விட்டு மேயக்கூடாத இடங்களுக்கு போய் அங்கே மேய்கிறபடியாத்தான் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒட்டி கொண்டு இருக்கபடியா நாம் ஆண்டவரை நெருங்க முடியல, தேவ சாயம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியவில்லை, தேவன் நம்மை பயன்படுத்த முடியல, பாவிக்க முடியல. நாமும் ஆண்டவருடைய வசனத்தில் மேய்கிறவளாக இருக்கணும். அதை நன்றாய் எடுத்து அதிகாரமாக அதை படிச்சு, அதை வாசித்து, அதை நேசித்து, அதை யோசித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தணுமே பாருங்க. இந்த வேதம் நமக்கு அந்நிய புத்தகமாக போயிடக்கூடாது. இதை அனுதினமும் படித்து 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 வாசித்து வாசிக்கிறது
நம்முடைய இருதயத்தில் நாம் கொண்டு வரணும். இதை நாம் வாசிக்கும் போதான் நாம் இதுல மேயறோம் பாருங்க. நமக்கு பொருத்தமான இடம் இது பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் இது பாருங்க. ஆனா இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவியிலே மெலிந்து போய் கிடக்கிறார்கள், ஆவியிலே உற்சாகம் உழந்து போய் கிடக்கிறார், ஆத்மாவிலே பலவீனப்பட்டு போயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் சரியான விதத்தில் தேவனுடைய வசனத்தில் மேய்கிறதில்லை, அவர்கள் சரியான விதத்தில் கர்த்தருடைய வசனத்தை கட்டிக்கொள்றதில்லை, அவர்கள் சரியான விதத்தில் ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்ளுறதில்லை, அவர்கள் சரியாக ஆண்டவருடைய வசனத்துக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்துறதில்லை, அவர்கள் சரியாக ஆண்டவருடைய வசனத்தில் வேதத்தில் நேரத்தை செலவழிக்கிறதில்லை. ஆகவே உள்ளான மனுஷனிலே அவர்கள் மெலிந்து போயிருக்கிறார். ஒருவேளை சரீரப்பிரகாரமாக புஷ்டியாக இருக்கலாம், ஆனால் ஆத்மாவிலே உள்ளான மனுஷனிலே அவர்கள் மெலிந்து போய் கிடக்கிறார்கள், சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, தேவன் நம்முடைய உள்ளான மனுஷனை பார்க்கிறோம் என்பதை மாத்திரம் நீ மறந்துறார். உன் ஆத்மா எப்படி இருக்கிறது, நீ எப்படி ஆண்டவருடைய வசனத்தை நேசித்து வாசித்து அதை யோசிக்கிறாய், எப்படி அந்த அந்த வசனத்தினாலே உன்னை நீ உன்னை நிரப்புகிறாய், எப்படி தேவ வசனத்தினை நீ மேய்கிறாய். நீ ஆண்டவருடைய ஆடுதானா? உண்மையாக ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்த தேவனுடைய வசனத்தில் நாம் மேய்கிறவனாக இருப்போமே. அவைகளை அதை நாம் நேசித்து அதை வாசித்து அதை யோசித்து அதை கை கொண்டு அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக நாம் இருப்போமே. இந்த அனுபவம் இல்லாத பட்சத்திலேதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது தடுமாறுறார்கள். பார், இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒருவேளை அங்கே சண்டே ஸ்கூல்ல நிக்கிற பிள்ளைகளை போய் கேட்டா அதிகமான பிள்ளைகள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை சொல்லலாம். ஆனா நம்மள எத்தனை வேறைக்கு தெரியும் இல்லையா? வேதத்தில் இருக்கிற எத்தனை வசனம் உண்டை இருதத்தில் இருக்கு, ஒரு மனசாட்சியத்தோட்டு சொல். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த காரியம் இந்த காரியம் எப்படி நடந்த சம்பவங்கள் யாத்திய காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதத்தில் இருக்குது. ஆனா தேவனுடைய வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்திலே இருக்குது, எங்கே நாம் மேய்கிறோம், எதை நாம் உட்கொள்ளுகிறோம், நம்முடைய ஆத்மா பலவீனப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, பிரச்சனைகள் வரும்போது நாம் தள்ளாடுறதுக்கு காரணம் என்ன, சோதனைகள் வரும்போது நாம் திசை தெரியாதவர்கள் போல தடுமாறுறது என்ன, தள்ளாடுகிறது என்ன? அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகள் பிசகுவது. வேத வசனம் எங்க வரணும், நம்ம உள்ளத்துக்கு உள்ள வரணும். இயேசு அப்படிதான் இருந்தார். 12 வயதிலேயே வேத பாரவரெல்லாம் கலக்கி இருக்கார் பாரு. அவர் தான் நமக்கு மாதிரி. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல எத்தனை வசனம் உங்க மனசாட்சி தொட்டு பாரு. Dear sister, brother, உங்க இருதயத்தில் எவ்வளவு வேத வசனம் இருக்கு? தேவ வசனத்தை நாம் வாசித்து வாசித்து வாசிச்சு இதை கொண்டு வரணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நாம் நிரப்புகிறோமா? கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தில் நிரப்புகிறோமா? நாம் மேய்கிறது நம் அதிகமாக உலகத்திலேயே மேய்கிறபடியால் நமக்கு நமக்கு எங்க எது இருக்குது, எந்த கடையில எது இருக்குது, எந்த 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 பத்திரம் எந்த பாகம் எந்த யந்திரம் எந்த 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 எல்லாவற்றை குறித்து நமக்கு அறிவு இருக்குது. அது பிள்ளை. ஆனா ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வேதத்தில் நாம மேய்கிறோம்? எவ்வளவு டைம், எவ்வளவு நேரம் எடுத்து ஆண்டவர் வசனத்தை நாம படிக்கிறோம்? அதற்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எவ்வளவுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம்? எல்லாவற்றை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கான்னு எழுதப்பட்டது. அவர் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில வளர்ச்சிக்கு காரணம். பிரச்சனை வரும்போது நாம் தடுமாறத்துக்கு ஒரு பிரதான காரணம் தேவ வசனம் நம்முடைய இருதயத்திலே இல்லாமல் இருக்க முடியாது. அப்ப நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால், நாம் வேத வசனத்திலே மேய்கிறவளாக இருக்கணும், அவைகளை நாம் உட்கொள்ளவளாக இருக்கணும், அதை கிரமமாக படிக்கணும். இந்த வேதம் நமக்கு அந்நிய புத்தகமாக போயிடக்கூடாது. இதை கருத்தாக படிக்கணும், கவனமாக படிக்கணும். படிச்சு 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 அந்த வார்த்தைகளான இருதத்தை நான் நிரப்பணும். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகள் என் மனதுக்கு வரும். ஆண்டவரை துதிக்கும் போது அந்த வார்த்தைகள் என் நினைவுக்கு வரும். கஷ்டங்கள் வரும்போது தேவ ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எனக்கு நினைவுபடுத்துவார். போராட்டங்கள் வரும்போது ஆவியானவர் அந்த வசனங்களை கொண்டு என்னோடு பேசுவார், உன்னோடு பேசுவார், நடத்துவார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குது. அதாவது நமக்கு பாதைகள் தேவனுடைய வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆவியானவர் நம்மை நடத்துவார். எப்பொழுது நாம் இந்த வேதத்தை நாம் நேசித்து இதில் நாம் மேய்கிற போது, இதை வாசித்து இதை இதை நாம் உட்கொள்ளும் போது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார்கள். ஆகவே எனக்கு அருமானவர்களே, ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கு. விளங்கப்படுத்துவார், போதிப்பார். மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இன்னமொரு மேன்மையான அனுபவம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகளின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுறவராக இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள், நாம் பலவீனப்பட்ட நேரங்கள், பயந்து போன நேரங்கள், என்ன செய்யறது தெரியாமல் நாம் திகைத்த நேரங்கள், எத்தனை எத்தனை நேரங்கள்லாம் ஆண்டவத்தினுடைய வார்த்தையினால் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறாரு. அந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறாரு. இந்த அனுபவம் நமக்கு வரணும் பாரு, இந்த அனுபவம் நமக்கு வரணும், இந்த அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வரணும். அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். நம்பர் டூ, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு மேய்ப்பனுடைய பிரதான வேலைகள் மற்றொன்று தெரியுமா? ஆடுகளை போஷிக்கிறது மட்டுமல்ல, ஆடுகளை பாதுகாக்கிற பொறுப்பு. தாவீது சொல்றாரு, ஒரு கட்டத்திலே ஒரு கரடி வந்தது, நான் அதை கொன்று போட்டேன். ஒரு கட்டத்திலே ஒரு சிங்கம் வந்தது, நான் அதை கொன்று போட்டேன். கரடியும் சிங்கமும் எதற்கு? ஆடுகளை பிடிக்க, ஆடுகளை கொல்ல வந்தபோது மேய்ப்பனாகிய தாவீது என்ன செய்தார்? அந்த ஆடுகளோடு எதிர்த்து நின்று, அந்த 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 கரடியோடும் அந்த சிங்கத்தோடு எதிர்த்து நின்று ஆடுகளை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பனுடைய பிரதான வேலைகளிலே ஒன்று என்னவென்றால் ஆடுகளை பாதுகாக்கிறது. அவை யார் யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக இருக்கிறாரோ அவர்களை எல்லாம் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்தில் இதை கவனிங்க, இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பயம் பெருகிட்டே இருக்கு. ஏன்னா பிரச்சனை அதிகமாகிக் கொண்டிருக்கு, அழிப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கு. அவை எங்கும் ஒரு பொதுவான பயம் காணப்படுறதை நாம் பார்க்கக்கூடியதாக. இந்த ஆண்டு தொடங்கின போதே ஹைட்டியில் பயங்கரமான பூகம் கடந்த வாரத்தில் நாம் பார்க்கணும். சீனாவில் போகும் நினைத்து பார்க்க முடியாது. எங்க எங்க என்னென்ன எப்ப நடக்கும், என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சுனாமி வந்தபோது அதற்கு பிற்பாடு ஜனங்கள் கடலோரங்களிலே இருக்கிறதுக்கு பயந்தார். அமெரிக்காவில் த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்கப்பட்ட போது உயர்ந்த கட்டிடங்களிலே ஜனங்கள் வாசம் பண்ண பயந்தார். எங்கும் எப்படியோ ஏதோ ஒரு விதமான பயம் ஜனங்களுக்குள்ளே பெருகிக்கொண்டே இருக்கு. இது மாத்திரமல்ல, தனி மனிதன் வாழ்வில் இருக்கிற பயம், ஒருவேளை மற்றவர்களுக்கு வெளியில சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம், என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இந்த வியாதி என்ன என்ன செய்வோம், அப்படி பல காரியம், பல விதத்தில் பல பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது அலைபோதிச்சிடும். என்ன கவனிங்க, எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்க, எங்க பயம் இருக்கிறதோ அங்கே நிம்மதி இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. ஆகவே இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய நிம்மதி, அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு அமைதி இல்லை. காரணம், அவர்கள் ஆண்டவரை அறியாமல் வாழ்கிறார்கள். ஆண்டவருக்கு தூரமானவர்களாக, தேவனுக்கு துரோகிகளாக இருக்கிறபடியால் தெய்வத்தின் பாதுகாப்புக்குள்ளே வருவதற்கு அவருக்கு தெரியாமல் இருக்கிறார். ஆனா நீயும் நானும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கும் உனக்கும் மேய்ப்பராக இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு உனக்கும் எனக்கும் உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த பிசாசும் எந்த இருந்த அதிகாரங்களும் எந்த பிசாசின் வல்லமைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நான் தாழ்ச்சியடையேன். மேய்ப்பனுடைய பிரதானமான ஒரு பொறுப்பு ஆடுகளை பாதுகாக்கிறது.
படிங்க சங்கீதம் 91 முதலாவது வசனம். சங்கீதம் 91:1 படிங்க.
உன்னதமானவரின் மரவில் இருக்கிறவன்,
உன்னதமானவரின் மரவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
ரைட். உன்னதமானவருடைய மறை சர்வ வல்லுடைய நில, தட் இஸ் அவர் ப்ரொடெக்ஷன். அது நம்முடைய பாதுகாப்பு குறைக்கும். உன்னதமான தேவனுடைய மறைவு சர்வ வல்லமர் தருகிற நிழல் பாதுகாப்பு. அதுக்கு கீழே தான் நீ பார்ப்பேன், வேனுடைய கண்ணிக்கு அவர் உன்னை தப்புவிப்பார், இரவில் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்துக்கு பாலாக்கும் சங்காரத்துக்கும் இரவின் பயங்கரத்துக்கும் இருநடமான கொள்ள நோய்க்கும் கொள்ள நோய்க்கும் உன்னை பாதுகாப்பார். அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த சங்கீதத்தில் அப்படி தொடங்கும். ஏனென்றால் தேவாதி தேவன் நமக்கு பாதுகாக்கிற, நம்மை பாதுகாக்கிறவராக. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள்ள வரணும். ஹலோ, இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை கவனிங்க, பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடினவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்ததாக தெரியுது. பாதுகாப்பு எப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு மேய்ப்பராக இருக்கிறது பாதுகாப்பு. இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பராக இயேசு இருக்கிறார். பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து அந்த முன்னணியிலே அவர் கிடத்தப்பட்ட போது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இடையர்கள் இரவிலே தூதன் தோன்றார். இரவிலே தூதன் தோன்றி மேய்ப்பருக்கு நல்ல மேய்ப்பன் பிறந்த செய்தியை தூதர்கள் அறிவிக்கிறார். எப்போது? இரவிலே. இரவிலே மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? ஆடுகள் அண்டை இருந்து இரவிலும் மேய்ப்பர்கள் ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கார். ஆடுகளோடு இருந்திருக்கார் மேய்ப்பர். ஆடுகளோடு இருந்து இரவும் பகலும் ஆடுகளை பாதுகாக்கிறவன் மேய்ப்பன். அவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவை ஆண்டவர் இயேசுவை மிஞ்சி அவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் சம்பவிக்கிறதுக்கு இடமில்லை. இட் இஸ் இம்பாசிபிள். தேவனை அறியாமல் ஆண்டவரை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த தீமையும் நடக்க போறதும் இல்லை. ஆகவே நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அவருடைய சட்டைகளுக்கு கீழே நாம் வந்து அடையணும். அவருடைய மேய்ப்பு தத்துவத்துக்குள்ள நாம் வரணும். அவருக்கு அடங்கி இருக்கணும். அவர் என்னை நடத்தணும். அவர் என்னை பாதுகாக்கணும். அவர் என்னை போஷிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல மேய்ப்பராக. நான் போன வாரம் செடி கொடி, திராட்சை செடி கொடி, அதுல தேவன் நமக்கு வைத்திருக்க உறவை குறித்து நான் சொன்னேனே, பேசினேனே. இதுவும் ஒரு சரியான நல்ல உறவு தான். பாருங்க, ஆடுகளுக்கும் மேய்ப்பன். மேய்ப்பன் இல்லாம ஆடுகள் வாழ முடியாது, வாழ முடியாது. ஆடுகளுக்கு நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு மேய்ப்பன் தேவை. இதுவும் ஒரு உறவை தான் குறிக்கிறது. அவை நீங்களும் நானும் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல மேய்ச்சல் ஆடுகளாக இருந்திருக்கோம். இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாக எப்பொழுது, அப்பொழுது அவருடைய பாதுகாப்பு, உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு யார் நம்மை பாதுகாக்கிறது? பகலிலே பறக்கிற அம்புக்கு யார் நம்மை பாதுகாக்க முடியும்? இருந்து நடமாடும் கொள்ள நோக்கி யார் நம்மை பாதுகாக்க முடியும்? அவ தேவன் மாத்திரம்தான் உன்னையும் என்னையும் பாதுகாக்க முடியும்.
அப்ப இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பராக இருக்கும் வரைக்கும் உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பார். சோ இதை நீ நான் அறியும். அவ எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவை அண்டிக்கணும், அவருடைய அருகாமைக்குள்ள வந்துடணும், அவரை விட்டு தூரமா போயிடக்கூடாது. கர்த்தரை விட்டு நாம் தூரமாக போவமாக இருந்தால் உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்காது. யோவான் 10 இயேசு இப்படியாய் சொன்னார், அவைகளை ஒரு காலம் என்னிடத்திலிருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது, என் கைகளில் இருந்து அவைகளை ஒரு காலம் ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். நாம் ஆண்டவர் இயேசுடைய கரங்களில் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கிறோம். அவை எவரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்துக் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். என கரிமானவர்களே, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும். மனுஷனுடைய பாதுகாப்புகளே அல்ல, உன்னதமான தேவனுடைய பாதுகாப்புகளை அந்த அந்த குடைக்குள்ள ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு கீழே நீயும் நானும் வரணும். உன் குடும்பத்தை ஆண்டவருடைய பாதுகாப்புகளை கொண்டு வரணும், பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதுகாப்புகளை கொண்டுறணும். ஆகவே அடிக்கடி ஆண்டவரிடத்திலே மன்றாடணும், ஆண்டவரே நீரே எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நீதான் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, ஆண்டவரே என் போக்கும் வரத்துக்கும் நீதான் பாதுகாப்பு, நான் வெளியில போனாலும் நீதான் எனக்கு பாதுகாப்பு, உள்ளே இருந்தாலும் நீதான் எனக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே உம்மை அண்டையிலே நான் வருகிறேன், உம்மை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம். ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு தான் நமக்கு எப்பொழுதும் பலமானது, அந்த பாதுகாப்பு தான் நமக்கு பாதுகாப்பான். உங்கள் எதிராளியான பிசாசு யாரை விழுங்கலாம், சுத்தி தர அவர் தேவனுடைய பாதுகாப்புக்குள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கும் வரைக்கும் எந்த பிசாசு நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. அன்லஸ் நாம் இடம் கொடுத்தால் ஒழிய, நாம் கதவை திறந்தால் ஒழிய, நாம் இடம் கொடுத்தால் ஒழிய எந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. என்றால் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறது. காலை எழும்பும் போது கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல மேய்ப்பர், நான் தாச்சர் சொன்ன நல்லா இருக்கும். இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் நாளைக்கு ஆண்டவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், மட்டுமல்ல அவர் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உனக்கும் எனக்கும் பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு. ஆகவே நான் உனக்கு அன்பா சொல்றேன், அவருடைய அன்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து, அவருடைய அருகாமைக்குள்ள வந்து, வெளியில உனக்கு பாதுகாப்பு. திருடன் 10 படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருண்டுக்கு வர. நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் போது, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கும் போது, எந்த திருடனும் நம்முடைய வாழ்க்கையில, எந்த பிசாசும், இயேசு பிசாசு திருடன் என்று சொல்றார், எந்த பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றையும் திருட முடியாது. இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பராக, அவர் எனக்கு தந்த ரட்சிப்பு பிசாசு திருட முடியாது, அவர் எனக்கு தந்த ஆரோக்கியத்தை பிசாசு திருட முடியாது, அவர் எனக்கு தந்த ஆற்றலை அபிஷேகத்தை பிசாசு திருட முடியாது, அவர் எனக்கு தந்த வரங்களை பிசாசு திருட முடியாது, அவர் எனக்கு தந்த அழைப்பை பிசாசு திருட முடியாது, அவர் எனக்கு தந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பிசாசு திருட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் வரைக்கும் எந்த பிசாசு என்ற வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. என்றால் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஆகவே இந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் வந்து விடுறது நமக்கு மிக மிக நன்மையாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நம்பர் 3, இயேசு நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், மட்டுமல்ல மேய்ப்பன் நம்மை தேற்றுகிறவராகவும் இருக்கு. கம்ஃபர்டிங் அஸ், நம்மை போஷிக்கிறார் மட்டுமல்ல நம்மை பாதுகாக்கிறார், அதோடு மட்டுமல்ல நம்மை தேற்றுகிறார். அந்த வசனத்தை படிங்க,
நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
திரும்பப்படி
அவர் என் ஆத்துமாவை தேற்றி,
என் ஆத்துமாவை தேற்றி
தம்முடைய நாமத்தின் நிமித்தம்.
அவர் ஒரு கட்டத்தில் தாவீது இப்படியாய் சொல்றார், என் ஆத்துமாவை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் துக்கம் நம்முடைய ஆத்துமாவில் தான் இருக்கு. கவலை, துக்கம், சந்தோஷம் இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவ. திருப்படிங்க
அவர் என்
ஆத்மாவை தேற்றி
நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
போதும், அது மாத்திரம் இல்ல. நாலாம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, தேவர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் தேற்றும். ரைட். நாலாவது காரியம் என்னவென்றால், யார் என்னை தேற்ற முடியும், யார் என் கவலைகளை நீக்க முடியும், யார் என் சோகங்களை மாற்ற முடியும், யார் என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை போக்க முடியும்? யார் ஆர் சோ மெனி பீப்பிள். உலகத்தில் அநேக ஜனங்கள் இந்த கட்டகரிக்கு இருக்கிறார். ஹூ கேன் சால்வ் மை ப்ராப்ளம், ஹூ கேன் கம்ஃபர்டிங், யார் என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், யார் என் வேதனையை போக்க முடியும், யார் என் துக்கங்களை, என் வேதனைகளை, கவலைகளை போக்க முடியும்? பட் நாம் வாசித்த இந்த வேதபாதி சொல்றது, அவரின் ஆத்மாவை தேற்றி இந்த இந்த கிருபை, இந்த சிலாக்கியம், இந்த பாக்கியம் தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறதுக்காக ஆண்டோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். என் உள்ளங்களிலே விசாரங்கள் பெருகும் போது தேவரே நீர் என்னை தேற்றுகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். நீர் என் ஆத்மாவை தேற்றுகிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆகவே ஆண்டவர் நம்மை தேற்றுவதாக இருக்கிறார். என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, துக்கங்களுக்கு, வேதனைகளுக்கு பலர் வந்து பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம், ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு பேசலாம். ஆனால் என்னதான், எவர்தான் எத்தனை வார்த்தைகளை நமக்கு சொன்னாலும் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆத்மாவிலே ஆறுதல் உண்டாகிறது, நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறது தேவனுடைய வேலைதான். ஏனென்றால் படிங்க யோவான் 14 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க, யோவான் 14 அதிகாரம் 16-17 படிங்க, 14-16
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி,
என்றென்றைக்கும் உங்களுடைய கூட
இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளர்,
சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளர், த கம்ஃபர்டர், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கம்ஃபர்டர் டுவெல்லிங் இன் அஸ். நமக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். ஹலோ, தேவன் ஆவியாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். என்ன செய்கிறார்? நம்மை தேற்றுகிறார், நம்மை கம்ஃபர்ட் பண்றார். அப்ப ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? தேற்றரவாளர். அருமையான ஒரு பேர், கம்ஃபர்டர். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர் என்று, கம்ஃபர்ட் பண்றது, நம்மை தேற்றுகிறது. தேற்றரவாளனாகிய தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்மை தேற்றுவதற்காக. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கவலை வராமல் போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள், உனக்கு கவலையே இல்லை, துக்கமே இல்லை, வேதனையே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் சந்திக்கிற வேதனைகள், துக்கங்கள், கவலைகள் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை தேற்றுவதற்காகவே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கு. அவை பரிசுத்த ஆவியானவருடைய தொழிற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை தேற்றுகிறது, நம்மை ஆட்டுகிறது. உடைந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிறார், உடைந்து போன உள்ளங்களை அவர் கட்டுகிறார், உள் மன காயங்களை அவர் ஆட்டுகிறார். நான் சொல்கிற வார்த்தைகள் சத்தியம். People can say some words, but the Holy Spirit can comfort our soul. நம்மை தேற்றுகிறவர் கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார். தேவன் ஆவியா எனக்குள்ளே இருக்கிறார். நான் துக்கப்படும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் கவலைப்படும் போது, என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் போது தேவ ஆவியானவர் என்னை தேற்றுகிறவராக இருக்கிறாரே, என்னை ஆற்றுகிறவராக இருக்கிறாரே. அவர் நமக்குள்ள பேசுகிற ஒரு வார்த்தை நம்மை கம்ஃபர்ட் பண்ணுவார். மனுஷர் ஆயிரம் வார்த்தைகள் பேசலாம், ஆனா நமக்குள்ள வாசகமா இருக்கிற ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தை நம்மை தேற்றும், நம்மை ஆற்றும், நம்மை கட்டும் பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. ஆவே தேவ ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள், அநேக ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாய் வாசமாக இருக்கிற நமக்குள் தேவன் நம்மை தேற்றி, நம்மை ஆட்டி, நம்முடைய துக்கங்களை நீக்கி, நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. இந்த அனுபவம் நமக்கு வரணும். இந்த அனுபவத்து கூட நாம் கடந்து வரணும். ஆவியானவர் நம்மை தேற்றும், ஆற்றும். நம்பர் 4, நீதியின் பாதையில் படிங்க.
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நம்பர் 4, மேய்ப்பன் ஆடுகளை நடத்துகிறார். டைரக்ஷன், வழிகாட்டு. நீங்க யோவான் 10 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்றார். பொதுவாக மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு பின்னாடி தான் போவார். ஆனா யோவான் 10 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் ஏ சொல்றாரு, நான் ஆடுகளுக்கு முன்பே நடந்து போகிறேன். ஏசு ஆடுகளுக்கு பின்னாடி அல்ல, ஆடுகளுக்கு முன்னே. பிகாஸ் மேய்ப்பன் ஆடுகளை டைரக்ட் பண்றார், நடத்துகிறார். எங்கே போகணும், எந்த வழியாக போகணும், எந்த பாதையாக போகணும் என்று ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நடத்தி செல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக நமக்கு இருக்கிறபடியால் நாள்தோறும் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு சரியான டைரக்ஷன் தேவை. நாம் போக வேண்டிய பாதை நமக்கு தெரியணும். நாம் போக வேண்டிய பாதையை விட்டு தவறான வழியிலே நடக்கிறபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையில ஏராளம் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். நான் தேவ பிள்ளைகளோடு பேசுறேன். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் தேவ வழியிலே நடக்காமல் நம்முடைய சொந்த வழியிலே நடக்கிறபடியால், தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்காமல் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில அநேக பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் பாருங்க. ஆனா இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பாராக இருந்தால் அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும், நம்மை டைரக்ட் பண்ணட்டும், நமக்கு டைரக்ஷன் காணட்டுமே. நம்ம ஆண்டவரே சமூகத்திலிருந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே காரியம் இப்படி இருக்கு, நான் என்ன செய்ய, சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் என்ன செய்ய, எனக்கு ஒரு ஆலோசனை தாருங்க, எனக்கு வழிகாட்டு, எனக்கு பாதுகாட்டு. அப்படி நாம் கேட்கும் போது ஆண்டவர் நம்மை நடத்துறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் நம்மை நடத்துவதற்காக. ஆண்டவராக இயேசு நமக்கு வழி காட்டுவராக. எனக்கு அறிமானவர்களே, மனுஷர் சொல்லுகிற காட்டுகிற வழிகளிலே நாம் நடப்புமாக இருந்தால் நாம் தவறவும் தடுமாறவும் இடமும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடப்புமாக இருந்தால் நாம் சரியான பாதை நடப்பது மட்டுமில்லை, நாம் போய் சேர வேண்டிய இடத்தை நாம் சென்றடை. அவை நாம் போய் சேர வேண்டிய இடத்தை நாம் சேர வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் இயேசுடைய வழிநடத்தலும் படி நாம நடக்கணும். அவர் காட்டுற பாதையில நாம் நடக்கணும். அவர் காட்டுற விதத்தில் நாம் நடக்கணும். அவருடைய வழியில நாம் நடக்கணும். அப்படி இல்லாட்டால் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க முடியாது. அவருடைய கொன்றோலுக்குள்ள நாம் வரணும், அவருடைய ஆளுகைக்குள்ள நாம் வரணும். என்ன கவனிங்க, இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் ஆண்டவருடைய ஆளுகை இருக்குது, எத்தனை குடும்பங்களில் ஆண்டவருடைய அரசாட்சி இருக்கு. நம்ம ஆண்டவரை நம்புறோம்,
இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கார். அவர் தேவன் நம்மை நடத்துகிற ஒரு நிலைமைக்கு நாம வரணும். நம்முடைய சொந்த விருப்பங்களெல்லாம் நடந்து கொண்டு இயேசுவன் எனக்கு நல்ல மேய்ப்பன் நாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கணும் இருந்தால் அவர் நம்மை நடத்தணும், தன்னுடைய சித்தப்படி நடத்தணும், தன்னுடைய பாதை நடத்தணும். என்னுடைய சுய விருப்பப்படி நான் நடந்து கொண்டு என்னுடைய சொந்த விருப்பங்களின்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டு இயேசுவே எனக்கு நல்ல மேய்ப்பன் சொன்னால் அது உண்மையல்ல, அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார், அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் நம்முடைய சொந்த வழிகளில் அல்ல, ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க நாம் அர்ப்பணிப்போம், நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடைசியாக ஐந்தாம் வசத்தபடி, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்புறது மட்டுமல்ல நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை நடத்துகிறார் மட்டுமல்ல அவர் நம்மை நிரப்புறவராகவும் இருக்கிறார். எண்ணெய் தேவ ஆவியானவரை குறிக்கிறது. நாள்தோறும் தேவ ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவம் பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது பரிசுத்த ஆவியால் எப்படி நிரப்பப்படுறது, பரிசுத்தம் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். ஆனால் இங்கே நான் சுருக்கமாக சொல்கிறேன், நாள்தோறும் புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுறேன் சொல்லி சங்கீதக்காரர் சொல்றேன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம், எண்ணெயால அபிஷேகம், அபிஷேகம் ஆவியானவர் நமக்கு தருகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஆவியால நிரப்புறவராகவும் இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிறவராக மட்டுமல்ல தன்னுடைய ஆவியால நம்மை நிரப்புறவராகவும் இருக்கிறார். என கருமானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ ஆவியால நிரப்பப்படுவார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு மட்டுமல்ல, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ளும் நாம் கடந்து வர வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், மட்டுமல்ல பரிசுத்த ஆவியாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியால நாம நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நம்மை டைரக்ட் பண்ண முடியும், அப்பொழுதுதான் ஆவியானவர் நம்மை நடத்த முடியும். தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பராக்கிரமசாலி, அவர்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருப்பார். நாம் மாமிச பலத்திலே அல்ல, தேவனுடைய பலத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். மாமிச பலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியாது, தேவ ஆவியானவர் நமக்கு தருகிற பலத்திலே தான் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்பொழுதுதான் அங்கே கனிகள் காணப்படும், அப்பொழுதுதான் காரியங்கள் வாய்க்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுத்திருக்கிறாரே. அவர் நம்முடைய சுயபலத்திலே அல்ல, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற கிரியைகள் தான் அங்கே ஜனங்களுக்குள்ளே மாற்றங்களை மனம் திரும்புதல்களை கொண்டு வரும். பாருங்க, தேவ ஆவியானவரான நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் பேசும்போது ஜனங்கள் கவனித்து கேட்பார்கள். தேவ ஆவியில நிரப்பப்பட்ட மனிதன் பேசும்போது ஜனங்களுக்குள்ளே அது கிரிய செய்யும். தேவ ஆவியில நிரப்பப்பட்ட மனிதன் ஜெபிக்கும் போது வல்லமான காரியங்கள் நடக்கும். தேவ ஆவியானவர் தேவ ஆவியான நிரப்பப்பட்ட மனுஷன் ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும். பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுருவும் எல்லா அப்போஸ்தலர்களும் தேவ ஆவியால நிரப்பப்பட்டார். Then he was preaching. பிற்பாடு பேதுரு எழும்பி நின்று நிரப்பப்பட்ட போது ஏராளமான ஜனங்கள் கூடி வந்தார்கள். இது என்ன, இங்கே ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு இரைச்சல் கேட்குது. ஜனங்கள் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக ஏராளமான ஜனங்கள் கூடி வரார்கள். பெரிய ஒரு கூட்டம் கூடி நிற்குது. இந்த 120 பேரும் ஆவியால நிரப்பப்பட்ட போது அவர்களுக்குள்ளே பற்பல பாஷைகள் வெளிவந்தது. அந்த 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 வரங்களை, அந்த பாஷை அவர்கள் பெற்றுக்கொண்ட போதும் அவர்கள் சும்மா இருக்கல. எல்லாரும் வாய் திறந்து தேவ மகத்துவங்களை பேசினார்கள். எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி. தங்களுக்கு தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துறவனாக இருப்பான் பாருங்க. தேவ ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சும்மா நிற்க மாட்டான். நான் சொல்றேன் கேளுங்க, தேவ ஆவியால நிரப்பப்பட்ட மனுஷன் எப்படி நிற்கிறது? அவன் ஆண்டவரை மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டாடுறவனாக இருப்பான். 120 பேரும் ஆவியால நிரப்பப்பட்ட போது எல்லோரும் அவர்கள் பற்பல பாஷைகளை மனம் திறந்து பேசி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களும்படி தேவ மகத்துவங்களை சொல்லி பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இந்த சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து இவர்களை ஆச்சரியமா பார்க்க, என்னப்பா இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க, என்ன இவங்க இறைச்சல் போடுறாங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, ஏன் இப்படி பாடுறாங்க, ஏன் இப்படி கத்துறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, என்ன விஷயம்னு சொல்லி ஜனங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்காக ஓடி வந்து பிறந்தெல்லாம் திறந்தான ஜனங்கள் கூடி வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இவங்கெல்லாம் மதுபானம் பண்ணவங்க போல, குடிச்சவங்க போல இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்றாங்க. இந்த பேச்சு மிஸ்டர் பீட்டருடைய காதில் விழுந்த போது அவர் வீடு கொண்டு எழும்பினாரு. ஒரு சிங்கம் போல எழும்பு நின்று கச்சித்தாரு. தேவாவே நிரப்பப்பட்டான் பாருங்க, வாய சும்மா வச்சிருக்க முடியல. எழும்பு நின்றார், பேச ஆரம்பித்தார். நீங்கள் சிறுவேலை அறைந்து கொன்ற இயேசுவை பிதா எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்க தான் கொன்றீங்க, நீங்கள் கொலை செய்தீர்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். கொஞ்ச நாளுக்கு முதல் தான் இந்த பீட்டர், இந்த பேதுரு பயந்து ஓடினார். ஒரு பெண்ணுக்கு இயேசுவை மறுதளித்தார், பயந்தாங்கொழியார். When he was baptized in the Holy Spirit, அவன் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட போதோ பராக்கிரமசாலியாக எழும்பி நின்றான். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கும் போது இயேசு உட்பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றால், ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் பயத்தினால் இயேசுவை பிடித்து சிறுவிலே அறைந்து விட்டார்கள். இப்ப நமக்கும் என்ன நடக்குமோ தெரியாது, இயேசுவை பின்பற்ற நமக்கும் என்ன நடக்குமோ தெரியாது, என்ன சம்பவிக்குமோ தெரியாது. அவை பயந்து போய் வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. நம் தலைவர் போயிட்டார், இது நம்ம நிலைமை என்னவோ, வீட்டை கூட்டிட்டு உள்ளே இருக்கிறார் பயந்து. அப்பொழுது இயேசு உள்ளே பிரவேசித்து பயந்து போயிருந்தாங்க பாருங்க, உள்ளே பிரவேசித்த இயேசு அவங்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம், சமாதானம். பயந்து போன பேதுரு, பயந்து சுபாவம் உள்ள பேதுரு, பரிசுத்தாவால் நிரப்பப்பட்ட போது, பெந்தெகோஸ்து நாள் வந்த போது, பரிசுத்தாவால் நிரப்பப்பட்ட போது ஏராளமான ஜனங்கள் இவர்கள் மதபானம் பண்ணி இப்படி பேசிக் கொண்டார்கள் சொன்ன போது அதை கேட்ட பேதுரு எழுந்தாரு, அவர்களை பார்த்து பேசினாரு. அவர்கள் பேசின போது, அவன் பேசின போது ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த ஒரே நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார். பேதுரு பேசுகிறார், ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு பிரசங்கம், 3000 பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்பட்டார். காரணம் என்ன? பேதுருடைய பேச்சாற்றலா, அல்லது பேதுருடைய யுக்தியா? அல்ல, தேவ ஆவியாலே அவன் நிரப்பப்பட்ட போது, தேவ ஆவியின் பலத்தை பெற்று அவன் பேசின போது ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் குத்துண்டவர்களாக மனம் திரும்பினார்கள். ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் அன்றைக்கு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார்கள், அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள், அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். redemption, the salvation is today, not tomorrow.
அன்றைக்கு இயேசுபடி கழிப்பட்டார்கள், அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள், அன்றைக்கு தேவ பிள்ளைகளாக மாறினார்கள், அன்றைக்கு சபை ஆரம்பமாகுது. பாரு,
ரட்சிப்பு இன்றைக்கு ஆகவேதான் சொல்றது. இன்றைக்கே ரட்சணியனால் இப்பொழுதே அனுக்கிறது காலம்.
This is the day for the salvation.
இன்றைக்கே ரட்சணியனால் இன்றைக்கே அனுக்கிற காலம், இப்பொழுதே அனுக்கிற காலம். ஆகவே ஒரே ஒரு செய்தி கேட்டார்கள், மனம் திரும்பினார்கள், பாவங்களையும் பாரம்பரியங்களையும் விட்டு மனம் திரும்பினார்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த கட்டம் என்ன? ஞானஸ்தானம். What is the next step? பரிசுத்தாவின் அபிஷேகம். பிற்பாடு சாட்சியராக இயேசுவுக்கு. They are preaching the word of God. They are preaching and proclaiming the gospel of Christ. Because they are filled with the Holy Spirit. ஆவியான நிரப்பப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சோர்ந்து போய் கிடைக்கிறது என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் பரிசுத்தாக இன்னும் நிரப்பப்பட வேண்டிய அளவுக்கு நிரப்பப்படவில்லை. ஆகவே நமக்கு வேதவசனத்தில் ஒரு வெறுப்பாக இருக்குது. ஆகவேதான் கர்த்தருடைய ஊழியமும் கர்த்தருடைய காரியங்களிலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மனம் அதிகம் விரும்புதில்லை. உலக பொருட்களை நாடுது, உலக மேன்மைகளை நாடி ஓடி தேடுகிறோம். தேவனை மறுக்கிறோம், உலகத்தை நாடுகிறோம். அழிந்து போகிற காரியங்கள் மேல நம்முடைய சிந்தனையை நாம் வைக்கிறோம், நம்முடைய மனதை பதிக்கிறோம்.
சத்துருக்களின் நடுவே ஒரு பந்தியை ஆயுதம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நரம்பி, என் பாத்திரம் நரம்பி வரையும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம், எண்ணெய் அல்லது அபிஷேகம் பரிசுத்தாக நடக்கிறது. Every believer should be filled with the power of the Holy Spirit. இயேசுவுக்காய் வாழ, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ, சத்தியத்தின்படி வாழ, உண்மையான ஒரு விசுவாசியாய் வாழ, உனக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் மிக 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 முக்கியம். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த அனுபவத்தோடு தயவசித்திருந்தார். ஆவியான நிரப்பப்படுவது, நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியால் அப்போஸ்தலனுடைய பாப்பி சொன்னால் இரண்டாம் அதிகாரம், அவர்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் இருக்கு. அப்படியே அதிகாரங்களை தட்டிட்டே போங்க, அடிக்கடி ஆவியால் நிரப்பப்பட்டார்கள், ஆவியால் நிரப்பப்பட்டார்கள், ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அல்லஸ் அவர்களுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த அனுபவம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இட்ஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். ஆவிய தேவ ஆவிய நிரப்பு. ஆகவே நீ ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருப்பியாக இருந்தா நான் உனக்கு சொல்றேன், நீங்கள் தனி அறையிலும் தேவ சமூகத்தில் தருத்திருந்து ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்களுடைய ஆவியான நிரப்பு. ஐ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் டு வாக் வித் யூ எவ்ரிடே. அனுதினமும் நான் உம்மோடு நடக்க, அனுதினமும் நான் உம்மோடு வாழ, அனுதினமும் உமக்காக நான் வாழ, என்னையும் உம்முடைய ஆவியால நிரப்பும், எனக்கும் அந்த அனுபவம் வேண்டும், நானும் உம்முடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், என்னையும் உம்முடைய ஆவியால நிரப்பும். ஆண்டவரே, தேவன் பச்சபாதம் உள்ளவராய் இல்லையே, 120 பேர் மேல் வீட்டில் இருக்கிறாங்க, ஒருவன் கூட தப்ப இல்ல, ஒருவன் கூட மிஸ் ஆக இல்ல, 120 பேரும் ஆவியால நிரப்பப்பட்டார்களே. என்ன ஆண்டவர் பச்சபாதகம் உள்ளவர் அல்ல, ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்காம வச்சுக்கிறாங்க. நாம் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம். எங்க பார்த்தாலும் அசுத்தமும் அலங்கோலங்களும் அவலட்சணங்களும் ஆபாசங்களும் அந்தகோ பரிதாபம். இப்படிப்பட்ட பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ, நீதியாய் வாழ, உண்மையாய் வாழ, ஆண்டவரோடு வாழ, ஆண்டவருக்கென்று வாழ, தேவ ஆவியோட அபிஷேகம் பரிசுத்தம் நிரப்பப்படுவது மிக 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 முக்கியம். பாருங்க,
அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் they were filled with the Holy Spirit. We need that experience in our personal life. நம்முடைய வாழ்விலும் அந்த அனுபவம் வேணும். என் பாத்திரம் நிரம்பி வரையாது. என்னதான் தேவ ஆவியார் உன்னதமானவர் தருகிற அபிஷேகத்தால் என் பாத்திரம் நிரம்பட்டுமே, என் ஆத்மா அவருக்குள்ள களி கூறட்டுமே, என் ஆவியில ஒரு வைராக்கியம் வரட்டுமே, தேவனுக்காய் வாழ்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் உற்சாகமும் எனக்குள்ள பிறக்கட்டுமே. எப்பொழுது நான் தேவ ஆவியால நிரப்பப்படும் போது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்தில் கூடியிருந்தான். அங்கு இருந்து தேவனோடு சஞ்சரித்து சஞ்சரித்து தேவ ஆவியால நிரப்பப்பட்டு வந்தா வெளியில் சிங்க போற பாவத்தை பார்த்து சொன்ன நீ செய்யறது பாவம் பிள்ளைகள் வெறியம் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்ட முடியாது. ஆபிரகாம் பிள்ளைகளை சொல்லிக்கொள்ள வகை தேவன் கலிகளான தேவன் தனக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்க இப்பொழுதே குறையானது வெறுதி வைக்கப்படுது கைகூடாத மரபெல்லாம் போடப்படும் திரும்பு மனம் திரும்பு. இந்த பலம் இந்த தைரியம் இந்த வைராக்கியம் எப்படி வந்தது? அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் இல்ல, அவனோட ஒரு சேவர் இல்ல, அவனுக்கு ஒரு சபை இல்ல, அவனுக்கு பின்னால ஒண்ணுமே இல்ல. துண்ணம் தண்ணி வந்தா வெளி மனந்துரும் பரிசேர பார்த்து நீ மனம் திரும்பி சொல்றது சொல்றதுக்கே ஒரு பலம் வேணும், அதுக்கு ஒரு வைராக்கியம். பிகாஸ் தே ஆர் ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவங்களுக்கு அதிகாரம் இருந்து, அவங்களுக்கு ஒரு சங்கம் இருந்து, அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்து. அப்படிப்பட்ட சமய தலைவர்களையும் பார்த்து நீ மனம் திரும்பி சொல்ற அளவுக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த பலம், அவன் வனாந்திரத்தில் குடியிருந்து இருந்து இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்து சஞ்சரித்து தேவன் நிரப்பப்பட்டு வந்தான். அவன் Don't compromise the word of God. This is the truth. Repent. உலகத்தோடு அவன் ஒத்து போவேன், உலகத்துக்கு ஒத்த உபேஷம் தரிக்கிறது. ஏன்னா அவன் தேவ ஆவியால நிரப்பப்பட்டான். தேவனுடைய பிள்ளையே நீங்களும் நானும் தேவ ஆவியால நிரப்பப்படுறோம். We need the come to sit at the feet of Christ and fill with the power of the Holy Spirit, then we can be strong in our spirit. That is spiritual life. Adikadi namasun over prachana vandu bodu tadumarra sorra prachana kashta thunna enna seiradhu aadathula porudhu enga porudhu kaanana naam ungalku ullukku valana illa. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு துக்கம் இல்லை, யாருக்கு கவலை இல்லை. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்த அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவித்திருந்தார். நாம் அவரை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பினோம், எண்ணாமல் போனார். அப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு குறித்து பைபிள் சொல்ல பாடு அனுபவித்தார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தர்ற பலம் இருக்கு. ஆகவே தங்கச்சி அக்கா மாற அம்மா மாற நான் உங்களுக்கு சொல்றேன், நேரம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தரிச்சரு செவம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னையும் உங்களுடைய ஆவியான நிரப்பு நிரப்பு நீர் என்ன நிரப்புனால் ஒளிய நான் உங்களை விடப்போறது. லோர்ட் ஐ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். கேளுங்க, பைபிள் சொல்றது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளணும். அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலுக்கு தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும். பிகாஸ் ஹீ இஸ் அவர் யெகோவா ஜீர், இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று வாழவும் சாட்சியா ஜீவிக்கவும் சாட்சி பகரவும். நமக்கு தேவை தேவ ஆவியின் நிரப்பல், என்னை அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். Dear brothers, whatever your situation, நீ எப்படி ஆண்டவரோட நேர செலவழித்த, எவ்வளவு நேரம் ஆண்டவரோட நாம் ஜெபிக்கும், ஆவியால நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குது. இதை நாம் ஆண்டவரோட கேட்கிறோம், எனக்கும் இந்த அனுபவம் வேண்டும் ஆண்டவர், நானும் இந்த பூமியில உமக்காய் வாழணும், உமக்கு சாட்சியா ஜீவிக்கணும், சாட்சியாய் வாழணும், சாட்சி சொல்லணும், என்னை நிரப்புங்க, எனக்குள்ள வரங்கள் கிரிய செய்யணும், எனக்குள்ள வல்லமைக்கு வெளிப்பட வேணும், நானும் உமக்காக வாழணும், நானும் உமக்காக வைராக்கிய ஜீவிக்கணும், என்னை நிரப்புங்க. எத்தனை நாம ஜெபிக்கிறோம், எத்தனை நாம கேட்கிறோம். பெண்ணையால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பு. சொல்லாத இந்த உலகத்தில் பாவம் பெருகியிருக்க இந்த பூமியில் ஆண்டவரு காய் தூய்மையாய் வாழ், ஆண்டவருக்கு இயேசு சாட்சியாய் வாழ், உனக்கு தேவை பரிசுத்த ஆவியின் நிரம்பு. பெண்ணையினால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பு. நான் பாட்டு பாடினாலும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், நாம் ஆலோசனை சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, நாம் சத்தியத்தை சொன்னாலும் ஜனங்கள் மனம் திரும்புவார், நாம் பேசினால் ஜனங்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகும். ஏன் தெரியுமா? தேவ ஆவியாலே நாம் நிரப்பப்படுது. அது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய அனுபவம் அல்ல, நம்முடைய யுக்தி அல்ல, தேவ ஆவியானவர் ஆற்றுகிற அறம் பெறும் கிரிய. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ ஆவியாலே நிரப்பப்படுற அனுபவம் நமக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். கண்ணொலி வீட்டில் ஜனங்கள் கூடியிருக்க வருகிறார் பேதர், பேசுகிறார் சுவிசேஷம், கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தேவ ஆவியான வரமேல வந்துற. I was surprised when I was reading that portion. பேதர் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மேலும் ஆதியில பெந்தைக்கோஸ்து நாளில ஆவியான இறங்கினது போல அந்த வீட்டில் கொண்டு வீட்டில் இருந்து எல்லாரும் மேலும் ஆவியானோர் வந்து இறங்கினார். பரிசுத்தாவின் அபிஷேகம். இதை பார்த்த பேதர் சொல்றார், நம்ம போல ஆவியின் அபிஷேகத்தை நிரப்புதல பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாம கொடுங்க கொண்டு போயிருக்கு. ஞானசன் அன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டார்கள், அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், அன்றைக்கு பரிசுத்தாக நிரப்பப்பட்டார். நாமோ மனம் திரும்புவதற்கு ஒரு காலம் தேவையா இருக்குது, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காலம் தேவையா இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு காலம் தேவையா இருக்குது, பரிசுத்தாவின் சுத்தப்படுறதுக்கு ஒரு காலம் தேவையா இருக்குது. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. We are wasting our time. We are wasting our days. We are wasting our life. உனக்கும் எனக்கும் தேவனால அருளப்பட்டிருக்க அருமையான இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எப்படி நாம் தீவிரமாக இருக்கணும், வேகமாக இருக்கணும். எந்த கோஸ்து நாள் வரும்போது மிகுதி நான் சொல்றேன் என்ன நடந்தது, என்ன நடக்க வேணும். That is Pentecost. பார்த்துக் கொண்டிருக்கும் போதே பலத்த காற்று, சம்திங் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், ஏதோ ஒன்று சம்பவிக்குது, என்ன நடக்குது இங்க. ஆவியானவர் பலத்த காட்டால் அக்னிமய நாவலால் அரங்கிய ஒவ்வொருவர் மேலும் பேசலா, சும்மா இருக்க முடியாது. ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், பிரைசிங் தி லார்ட், வர்ஷிப் தி லார்ட், சேஞ்சிங் தி We need that experience in our life. Namakkum and anubhavam venum. So, வச்சுக்கப்பட்டவன் காலம் முழுவதும் எப்படி இயேசுப்பா தோத்திரம் என்று ரெண்டு பாட்டு பாடிட்டு போற கூட்டமாக நான் நீயும் நான் இருந்திடக்கூடாது. பார், செத்து போன ஒரு ஆண்டவரை நீயும் நான் சேவிக்கல. பார், கையாலாகாத ஒரு கடவுளை நீயும் நான் கும்பிடல. பார், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நீயும் நானும் இப்படி சொந்து போய் இருந்தார். Who can preach the gospel of Christ, the people who don't know about Christ? இப்பொழுதே அனுக்கிற காலம். ஆகவே ரட்சிக்கப்படாத நீங்க தயவு செய்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்க காலம் தாழ்த்தாம ஞானஸ்தானம் எடுங்க. எடுத்த நீங்க காலம் தாழ்த்தாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாய் வாழும். அவர் சித்தத்தை அறியும். காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கு. நாட்களை அவர் எண்ணுகிறார் என்று மை பைபிள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதில் நீங்கள் அலட்சியம் பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணலாம். It is up to you. But I know what I preach. When you stand before the Creator, நீ உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது குற்றவாளி ஆகாமல் இப்பொழுதே நீ மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவு கூட வாழ்க்கையை ஒப்புக்கும். Don't cheat yourself. அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், அன்றைக்கு இயேசு ஏற்றுக் கொண்டார்கள், அன்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், அன்றைக்கு பரிசுத்தம் ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். ஒன் டே. பட் நமக்கோ ஒரு மாசங்கள் வருஷங்கள். வாட் வில் ஹேப்பன்? நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன உத்தரவாதம் நமக்கு இருக்கு? ஆண்டவர் இயேசு நமக்கு போதுமான. ஜீசஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. இயேசு போதும். நம்மை போஷிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை நிரப்புகிறார். பெண்ணையால் அபிஷேகம் பண்ணுவார். ஸ்டாண்ட் அப் பிளஸ் அவர் விடுதலை போனார்.